என்னை தேற்றும் தெய்வமே,
பிபிலிய தேடல்.
உன்னை தேடுகிறேன் தெய்வமே, உன்னை தேடுகிறேன் தெய்வமே.
ஆண்டவரே என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அன்புள்ளங்களே, 23 திருப்பாடலின் முதல் இந்த 2 வரிகளில் நம்முடைய சிந்தனைகளை இதுவரை பகிர்ந்தோம். இன்று இத்திருப்பாடலின் அடுத்த வரியில் நம் சிந்தனைகளை ஆரம்பிக்கின்றோம். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அமைதியான நீர்நிலைகள் என்ற வார்த்தைகள் தண்ணீரை குறித்து நம்மை இன்று சிந்திக்க அழைக்கின்றன. 1887 ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள், 21 வயது இளம்பெண் 6 சிறுமியை ஒரு நீர்க்குழாய் அருகே அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்றார் என்பதை விட இழுத்துச் சென்றார் என்று சொல்லலாம். அந்த சிறுமி பல வகையிலும் அந்த இளம்பெண்ணின் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க மறுத்தார். இருந்தாலும் அந்த இளம்பெண் விடுவதாக இல்லை. அந்த சிறுமியின் கைகளை குழாயடியில் நீட்ட வைத்து அவைகள் மேல் தண்ணீர் விழும்படி செய்தார். பின்னர் WATER, வாட்டர், தண்ணீர் என்ற ஆங்கில வார்த்தையின் எழுத்துக்களை அந்த பெண்ணின் உள்ளங்கையில் எழுதினார். அதுவரை பல வகையிலும் அடம்பிடித்த அந்த சிறுமியின் முகத்தில் ஒளி தோன்றியது. அந்த குழாயடியில் ஒரு புதுமை ஆரம்பமானது. அன்புள்ளங்களே, இந்நேரம் நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள், அந்த சிறுமியின் பெயர் ஹெலன் கெல்லர். அவருக்கு வார்த்தைகள் சொல்லித்தந்த அந்த இளம்பெண் ஆன் சல்லிவன். தனது 2 வயதில் வந்த ஒரு கொடிய காய்ச்சலால் கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் இழந்த குழந்தை ஹெலன் கெல்லர் சிறிது சிறிதாக பேசவும் மறந்து இருளும் அமைதியும் மண்டிக்கிடந்த ஓர் உலகத்தில் தன்னையே புதைத்து கொண்டாள். அவளை அந்த சிறையிலிருந்து விடுவிக்க ஆன் சல்லிவன் 1 மேற்கொண்ட பல முயற்சிகளிலும் அவர் தோல்வியையே கண்டார். ஹெலன் நாளுக்கு நாள் கோபத்தில் மட்டுமே வளர்ந்து வந்தாள். அன்று அந்த குழாயடியில் கொட்டும் நீர் வழியாக ஆன் சல்லிவன் ஹெலன் வாழ்க்கையில் புதுமைகளை புகுத்தினார். 6 ஆரம்பித்த இந்த புதுமை ஹெலன் வாழ்வில் தொடர்ந்தது. புலன்திறமை இழந்த பலருக்கும் ஹெலன் கெல்லரே ஒரு புதுமையாக மாறினார். அன்புள்ளங்களே, ஹெலன் கெல்லர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, பலரது வாழ்க்கையில் தண்ணீர் பல்வேறு பாடங்களை சொல்லித்தந்த வண்ணம் உள்ளது. தண்ணீர் சொல்லித்தரும் பாடங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ள முயல்வோம். தண்ணீரை பற்றி டாவோ செங் என்ற ஞானி எழுதிச் சென்றுள்ள சில வரிகளை ஒரு சிறு தியானமாக இப்போது மேற்கொள்வோம்.
தண்ணீர் சொல்லித்தரும் பாடங்கள் எண்ணற்றவை, ஆழமானவை. அலைகளினும் துரிகையால் உலக கண்டங்களின் எல்லைகளை ஒவ்வொரு நாளும் மாற்றி வரைவது தண்ணீர்தானே? தண்ணீர் மிகவும் மென்மையானது, ஆனால் அனைத்தையும் வெல்வது. தண்ணீர் நெருப்பை அணைத்துவிடும். அணைக்க முடியாத வண்ணம் எரியும் நெருப்பிலிருந்து தண்ணீர் தப்பித்துச் செல்லும் நீராவியாக, தப்பித்த நீராவி மீண்டும் சேர்ந்துவிடும் மேகமாக. மென்மையான மணலை அடித்துச் செல்லும் தண்ணீர் பாறைகளுக்கு முன் பணிந்துவிடும், பாறைகளை சுற்றி ஓடிவிடும். பாறைகளுக்கு முன் பணிந்துவிடும் அதே தண்ணீர் இரும்புக்குள் ஈரமாய் புகுந்து இரும்பை துருவாக்கி கரைத்துவிடும். விண்வெளியில் தண்ணீர் துளிகளாய் நிறைந்து வீசும் காற்றையும் நிறுத்தி வான்வெளியை மௌனமாக்கிவிடும். எந்த ஒரு தடை வந்தாலும் சமாளித்து ஓடும் தண்ணீர் கடலை அடைவது உறுதி. தண்ணீர் சொல்லித்தரும் பாடங்கள் எண்ணற்றவை, ஆழமானவை.
அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அன்புள்ளங்களே, நீரை குறித்து உங்களுக்கு எவ்வளவு விவரங்கள் தெரியும் தெரியாது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 23 திருப்பாடலின் இந்த வரியை நான் வாசித்ததும் நீரை குறித்து பல விவரங்களை தேடினேன். இணையதளத்தில் நான் கண்ட விவரங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாழும் உலகின் மேல்பரப்பில் 70.8 விழுக்காடு பரப்பளவு பெருங்கடல்களால் நிறைந்தது. 30 விழுக்காட்டுக்கும் குறைவானதே நிலப்பரப்பு. இப்படி பரந்து விரிந்த பெருங்கடல்களின் சராசரி ஆழம் 3.8 கிலோமீட்டர். ஒரு சில இடங்களில் இந்த கடலின் ஆழம் 10 கிலோமீட்டருக்கும் மேல் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அன்பர்களே, இந்த மாபெரும் கடல்களில் நிறைந்திருப்பது எல்லாமே உப்பு நீர். நம்முடைய நிலப்பகுதியில் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என்று பல வடிவங்களில் நல்ல நீர் உள்ளது. இவையல்லாமல் நிலத்தடி நீரும் உள்ளது. எனவே அன்புள்ளங்களே, நாம் வாழும் உலகில் நம்மை சுற்றிலும் நல்ல நீர், உப்பு நீர், நமக்கு கீழ் நிலத்தடி நீர், நமக்கு மேல் விண்வெளி நீர். எனவே ஒரு வகையில் கற்பனை செய்து பார்த்தால், நீர் சூழ்ந்த ஒரு மகா பெரும் கடலில் இந்த உலகமே நீந்தி வருகிறது. அந்த உலகத்தோடு நாமும் இந்த கடலில் நீந்தி வருகிறோம், அல்லது இந்த கடலில் மிதந்து மகிழ்கிறோம் என்று சொல்வது மிகையான கற்பனை அல்ல. அன்பு நெஞ்சங்களே, வெளி உலகம் நீரால் நிறைந்துள்ளதைப் போல் நமது உள் உலகமும் நீரால் நிறைந்துள்ளது. ஆம், நமது உடலை பற்றிதான் சொல்கின்றேன். நாம் பிறக்கும் முன் தாயின் உதரத்தில் எப்போதும் நீரால் சூழப்பட்டிருந்தோம். அந்த நீரில்தான் நம்முடைய உடல் உருவானது. குழந்தைகளின் உடலில் 75 விழுக்காடு நீரால் ஆனது. நன்கு வளர்ந்துள்ள மனித உடல்களில் 55 முதல் 60 விழுக்காடு நீரால் ஆனது. மனித மூளையில் 75 விழுக்காடு, மனித எலும்புகளில் 25 விழுக்காடு, மனித இரத்தத்தில் 83 விழுக்காடு என்று நம் உடலின் பல பாகங்களிலும் நீரின் அளவு அதிகமாக உள்ளது. ஒரு சராசரி மனிதன் உணவின்றி 1 மாதம் உயிர் வாழ முடியும். ஆனால் நீரின்றி 1 வாரம் கூட அவனால் உயிர் வாழ முடியாது. நீருக்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. விண்வெளி ஆய்வை மேற்கொள்பவர்கள் எந்த ஒரு கோளத்திலும் உயிரினம் இருக்கிறதா என்பதை ஆராயும்போது அந்த கோளத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதைத்தான் முதலில் கண்டுபிடிக்கிறார்கள். தண்ணீர் இருந்தால் அங்கு உயிர் இருக்கும் என்பது அறிவியல் கணிப்பு. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் கடவுளை நினைவுறுத்தும் வகையில் நம்மை சூழ்ந்திருக்கும் தண்ணீரை கற்பனையாக எண்ணி ஒரு சிறு தியானத்தோடு இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம். பசும்புல் வெளியை மனக்கண்ணால் கண்டோம். அங்கு வீசிய தென்றலை மனதால் உணர்ந்தோம். அங்கு ஆயன் வாசித்த புல்லாங்குழலை கேட்டோம். அதேபோல் இப்போது கற்பனையில் கொட்டும் மழையில் நனைவோம். தலைமுதல் கால் வரை நம்மை குளிர வைக்கும் அந்த நீருக்கு நன்றி சொல்வோம். நம்மீது உள்ள அழுக்கை நீக்கி நம்மை தூய்மையாக்கும் நீருக்கு நன்றி சொல்வோம். தண்ணீரின் குளிர் நமது உடலெங்கும் பரவி நிரப்புவதை உணர்வோம். நம்மை கழுவி குளிர்வித்து மகிழ வைக்கும் அந்த நீரைப் போல ஆயனாம் இறைவனும் நமது உள்ளத்தில் எழுந்து நம்மை கழுவிட, நம்மை இதமாக குளிர்வித்திட, நம்மை மகிழ்வில் நிறைத்திட வேண்டுவோம். நீர்நிலைக்கு நம்மை ஆயன் அழைத்துச் செல்வார் என்பதை சிந்திக்கும்போது, கருவில் தோன்றியது முதல் கல்லறைக்குள் உறங்கும் வரை தண்ணீர் நம்மை உருவாக்கி உயிர் கொடுத்து வளர்த்து வருவதை எண்ணி பார்ப்போம். நம் உள் உலகில், வெளி உலகில் நம்மை பேணி வளர்க்கும் தண்ணீருக்காக, அந்த நீரை நம் வாழ்வில் உயிர் தரும் ஊற்றாக உருவாக்கிய இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பு நெஞ்சங்களே, தண்ணீர் எவ்வாறு உலகின் எல்லா மதங்களிலும் முக்கியதொரு அடையாளமாக உள்ளது, விவிலியத்தில் தண்ணீர் குறித்த சிந்தனைகள் யாவை, நீருடன் தொடர்பான சமுதாய சிந்தனைகள் என்னென்ன, இவைகளையெல்லாம் அடுத்து வரும் விவிலிய தேடல்களில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.
உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா, என் உள்ளத்தில் உறைந்திடவா. உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. என்னை பிரிந்தாலும் உறவாய் நில்வா. வருத்தமும் என்னை சூழ்ந்தாலும் வளமாய் நில்வா. நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் நீதியும் நேர்மையும் மறைந்தாலும் உரிமையை மனிதம் இழந்தாலும் உண்மையை உரைத்திடவா. எம்மில் உறவை வளர்த்திடவா. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா.
இன்றைய விபிலிய திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.